நினைவு பகிர்வு. ஈழத்தின் வானொலி குயில் ராஜேஸ்வரி சண்முகம். ஈழத்தின் பிரபல வானொலி அறிவிப்பாளர், நிகழ்ச்சி தயாரிப்பாளர், வானொலி நாடக அமைப்பாளர் மற்றும் நடிகை ராஜேஸ்வரி சண்முகம் அவர்கள் மறைந்தார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1940 மார்ச் மாதம் 16 தேதி பிறந்த ராஜேஸ்வரி சண்முகம் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதையும் ஊடகத்துறைக்காக அர்ப்பணித்தவர். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1950களிலே இலங்கை வானொலியில் சானா சண்முகநாதன் அவர்கள் நாடக தயாரிப்பாளராக இருந்த காலகட்டத்திலே இவர் வானொலி நாடகத்துறையிலே இணைந்து கொண்டவர். பின்னர் வானொலி அறிவிப்பாளராக தொடர்ந்து நீண்ட காலம் கடமையாற்றினார். திருமதி ராஜேஸ்வரி சண்முகம் அவர்களது கணவர் சி. சண்முகம் அவர்களும் இலங்கை வானொலியின் அறிவிப்பாளராக இருந்ததோடு வர்த்தக சேவையிலே ஒலிபரப்பான ஏராளமான தனி நாடகங்கள், தொடர் நாடகங்கள் என்பவற்றை மற்றும் மேடை நாடகங்களை எழுதியவர். அமரர் ராஜேஸ்வரி சண்முகம் அவர்களது புதல்வர்களான சந்திரமோகன், சந்திரகாந்தன் ஆகிய இருவரும் வானொலி அறிவிப்பாளராக சமகாலத்திலே இருந்தவர்கள். இவரது மகள் வசந்தி வானொலி மேடை நாடகங்களிலே நடித்தவர். வானொலி குயில் ராஜேஸ்வரி சண்முகம் அவர்கள் குறித்து இலங்கையின் தினகரன் வார மஞ்சரியிலே வெளியான அஞ்சலி பகிர்வை அடுத்து தருகின்றேன். ஓய்ந்தது வானொலி குயில். எழுத்தாக்கம் ஜீவிதன். ஓய்ந்தது வானொலி குயில். ஒலிபரப்பு வரலாற்றிலே ஒரு சகாப்தத்தை நிறைவு செய்த வானொலி குயில் திருமதி ராஜேஸ்வரி சண்முகம் அவர்கள் நேர்களிடமிருந்து நிரந்தரமாக விடைபெற்று சென்று விட்டார். வர்த்தக ஒலிபரப்பின் உன்னத இடத்தை பிடித்திருந்த அவர் நேர்கள் மத்தியிலே மற்றும் சக அறிவிப்பாளர்கள் மத்தியிலே நெருங்கிய பிணைப்பை கொண்டிருந்தவர். யாழ்ப்பாணத்திலே அவர் மறைந்த செய்தி உள்நாட்டில் மட்டுமன்றி தமிழகத்திலும் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலும் பரவியதும் அனைவருமே அதிர்ந்து போயிருக்கின்றார்கள். உண்மையிலே பலர் செத்துப்போகின்றார்கள், சிலர்தான் காலமாகின்றார்கள். உண்மை கலைஞர்கள் என்றுமே அழிவதில்லை, அவர்கள் நிரந்தரமானவர்கள் என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அப்பொழுதே சொல்லிவிட்டார். அந்த வகையிலே தமிழர் நெஞ்சங்களிலே நீங்காத இடத்தை பெற்றிருந்தவர் ராஜேஸ்வரி சண்முகம். அறிவிப்பு துறைக்கு வருபவர்களின் வரலாறு ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசப்படும். ஆனால் பெரும்பாலானவர்களின் வரலாறு வானொலியின் சிறுவர் மலருடன்தான் ஆரம்பமாகின்றது. அவ்வாறே இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திற்கு பிரவேசித்த அவர் நாடகத்துறையிலே பிரகாசித்து அறிவிப்பதிலும் நிகரற்றவராக விளங்கினார். பெண் அறிவிப்பாளர்களிலே கம்பீரமானவராக திகழ்ந்து உலகத்தமிழர் நெஞ்சங்களிலே இடம் பிடித்து விட்டார் என்றால் மிக இல்லை. அறிவிப்பு துறைக்குள் வருபவர்கள் தாம் எந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதை எந்த சந்தர்ப்பத்திலும் வெளிக்காட்டக்கூடாது. அப்படியொரு எண்ணத்தை நேர்களுக்கு ஏற்படுத்தாதவாறு அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று மூத்த ஒலிபரப்பாளர்கள் சொல்வார்கள். அவ்வாறு அரை நூற்றாண்டுக்கு மேலாக ஒலிபரப்புத்துறையிலே அனைவரையும் தமக்குள் கட்டி போட்டவர் ராஜேஸ்வரி சண்முகம். 1969 பகுதி நேர அறிவிப்பாளராக கடமையேற்று 1971 தயாரிப்பாளராகி 1974 நிரந்தர அறிவிப்பாளராக நியமனம் பெற்றவர். 1982 முதல் தர அறிவிப்பாளராகவும் 1985 அதி உயர்தர அறிவிப்பாளராகவும் உயர்ந்து சென்று வான் அலைகளை சிறப்பித்தவர். தமிழ் ஒலிபரப்புத்துறையிலே என்னதான் போட்டி பொறாமைகள் நிறைந்து காணப்பட்டாலும் ராஜேஸ்வரி சண்முகம் அவர்கள் எதனையுமே அலட்டி கொள்ளாமல் ஏனையவர்களையும் தட்டி கொடுத்து ஒரு தனி இடத்தை பிடித்து வைத்திருக்கின்றார் என்பதை தற்போதைய அறிவிப்பாளர்கள் அவரது பெருமைகளை சொல்லி நெகிழ்ந்து போவதிலிருந்து அறிய முடிகின்றது. ஆண் அறிவிப்பாளர்களிலே கே.எஸ். ராஜா அவர்கள் எவ்வாறு நேயர் நெஞ்சங்களிலே நிரந்தரமாக குடிகொண்டிருக்கின்றாரோ அதேபோன்று பெண் அறிவிப்பாளர்களிலே நிரந்தரமாக ஒரு இடத்தை வைத்திருப்பவர் ராஜேஸ்வரி சண்முகம் அவர்கள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1938 மார்ச் 16 பிறந்த அவர் தனது 74 வயதில் இறக்கும் வரை ஒலிவாங்கியை பிடித்து அறிவிப்பு செய்தவர். தாம் பிறந்த பிரதேசத்தையோ வயதையோ அறிந்து கொள்ள முடியாத வகையிலே அறிவிப்பை தனது முழுமூச்சாக கொண்டு பணியாற்றியவர். அனைவருடனும் இன்முகத்துடன் பழகுவதனால் அவரது அறிவிப்புக்கு அடுத்தபடியாக அவரின் பெருந்தன்மையான குணத்தின் பெருமை போற்றப்படுகின்றது. பாரமஞ்சரிக்காக ஒரு நேர்காணலை தாருங்கள் அக்கா என்றால், அதை விடுடா, நான் நிறைய கவிதைகளை எழுதி வைத்திருக்கின்றேன், அதனை பிரசுரிக்க வேண்டுமென்று அடிக்கடி சொல்வார். தாம் ஒரு ஒலிபரப்பாளர் என்றாலும் எழுத்துத்துறையிலே அவர் தனித்தன்மையுடன் திகழ்ந்தார். அதனால் ஏனைய ஊடகவியலாளர்களுடனும் மிகவும் பண்பானவராக திகழ்ந்தார். இலங்கை வானொலியிலே நீண்ட காலமாக ஒலிபரப்பாகி வரும் பொங்கும் பூம்புனல் நிகழ்ச்சியை அவர் தொகுத்தெழுத்த பாணி தனித்துவமானது. பேர் கேட்ட அனைவரையும் நீராட்ட வரும் பொங்கும் பூம்புனல் என்று 2 கவிதையுடன் அவர் பாடலை ஒலிபரப்பிய விதம் நேயர்களை நிகழ்ச்சி நிறைவுறும் வரை கட்டி போட்டுவிடும். தவிரவும் பூவும் பொட்டும் மங்கியர் மஞ்சரி, வீட்டுக்கு வீடு முதலான நிகழ்ச்சிகளையும் வர்த்தக ஒலிபரப்புகளையும் குறிப்பிட்டு சொல்லலாம். இவ்வாறான பெருமைக்கும் திறமைக்கும் உரிய அவரை பல விருதுகள் தேடி வந்திருக்கின்றன. என்றாலும் கவியரசு வைரமுத்து அவர்கள் வழங்கிய வானொலி குயில் பட்டம்தான் அவர் பேருடன் நிரந்தரமாக ஒட்டிக்கொண்டிருக்கின்றது. காற்றலையிலே அந்த குயில் வரும் வரை காத்திருப்போம். நேர்கள் இதுவரை கேட்டது ஓய்ந்தது வானொலி குயல். தினகரன் வாரமஞ்சரியிலே இடம்பெற்ற அஞ்சலி பகிர்வு. எழுத்தாக்கம் ஜீவிதன். அமரர் வானொலி குயில் ராஜேஸ்வரி சண்முகம் அவர்கள் குறித்து மூத்த ஊடகவியலாளர் அப்துல் ஜபார் அவர்கள் வழங்குகின்ற அஞ்சலி பகிர்வை அடுத்து தருகின்றேன்.
இலங்கை கலை உலகின் துருவ நட்சத்திரம் ராஜேஸ்வரி சண்முகம். சகோதரி விசாலாட்சி ஹமீத் தேம்பி அழுத வண்ணமும், சகோதரர் பி எச் அப்துல் ஹமீத் குரல் கம்பமும் தொலைபேசி வாயிலாக தந்த அந்த சோகத் தகவல் என்னை அதிர வைத்தது, பதற வைத்தது, துக்கத்தால் தொண்டை இறுக வைத்தது. ராஜேஸ்வரி சண்முகம், இலங்கை கலை உலகின் துருவ நட்சத்திரம். யாழ்ப்பாணம் சென்ற இடத்தில் மாரடைப்பால் இயற்கை எழுதியிருக்கிறார் என்பதுதான் இதயத்தை கணக்கச் செய்த அந்த சோகச் செய்தி. ஒன்றா இரண்டா, 60 ஆண்டுகால பழக்கம், கலை உலகில் இணைந்த பயணம், வர்த்தக ஒலிபரப்பு பிரபல்யமாகும் முன்பு தேசிய ஒலிபரப்பொன்றே கலை உலக ஆக்கங்களுக்கு வடிகாலாய் அமைந்த காலை அமரர் ஷானா சண்முகநாதன் நெறியாழ்கையில் கொடிகட்டி பறந்த நாடக அரங்கில் அச்சாணி போல் திகழ்ந்த இரு அங்கங்கள் நானும் சகோதரி ராஜேஸ்வரி பிச்சாண்டி. ஸ்ரீதர் பிச்சேப்பாவின் தந்தை டி எஸ் பிச்சேப்பா, மாடசாமி சோமசுந்தரம், தாசன் பெர்னாண்டோ, ரொசாரியோ பீரிஸ், விக்டர் விதானியார், கார்த்திகேசு சிவத்தம்பி, வி சுந்தர்லிங்கம், ரேடியோ மாமா சரணமுத்து, எம்எஸ் ரத்னம், டிபிஓ நடராஜா என்று ஒரு ஜாம்பவான்கள் பட்டாளம் அவர்களுடன் நானும். பெண்களில் ஃபிலோமினா சோலமன், பஞ்சவர்ணம் லட்சுமணன், ஆனந்தி சுப்பிரமணியம், சரசாம்பிகை சுப்பிரமணியம், ஜோசப்பின் ரொசாரியோ, ஜோசப்பின் கோஸ்தா, பரிமளாதேவி, விவேகானந்தா, தீரா ஆர்முகம் என்று திறமைசால் கலைஞர்கள் என்றோர் கூட்டம். அவர்களுள் எழுத்தாளர் சண்முகத்தை மணந்து கொண்டதால் திருமதி சண்முகமாகிவிட்ட ராஜேஸ்வரி. எழுத்தாளர்களில் கலாநிதி கைலாசபதி, இலங்கையர்கோன், தாழையடி சபாரத்னம், ஜக்கரியா சிமியோன், சண்முகம், நசுருத்தீன், என்எஸ்எம் ராமையா, சில்லையூர் செல்வராசன், காவலூர் ராசதுரை, எஸ்போ என்ற அற்புதமான ஆற்றல் மிக்கவர்களின் படைப்புகளை கூர்த்த மதியுடனும் தேர்ந்த ஞானத்துடனும் மேற்சொன்ன கலைஞருடைய அபார திறமையாலும் மிருகசேர் நாடகங்களை உருவாக்கி இலங்கை வானொலி நிகழ்ச்சிகளிலேயே நாடகரங்கை தனித்துவத்துடன் திகழச் செய்தவர் அந்த மாபெரும் கலைஞர் ஷானா சண்முகநாதன். ஷானாவுக்கு யாரும் எந்த கலைஞரும் தன்னை தென்னிந்திய நட்சத்திரங்களின் பிரதிபலிப்பு என்று சொல்வது கட்டோடு பிடிக்காது. அதனால் தன்னை இலங்கை சிவாஜி, இலங்கை எம் ஆர் ராதா என்று சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் ஆடிஷன் கட்டத்திலேயே கலட்டிவிடப்பட்டு விடுவார்கள். ஆனால் இதில் ஒரு நகை முரண் உண்டு. என்னை சிவாஜியாகவும், ராஜேஸ்வரியை நடிகை பத்மினியாகவும், விசாலாட்சியை நடிகை சாவித்திரியாகவும் வர்ணித்து நேர்கள் எழுதும் கடிதங்களை தனியாக எடுத்து வைத்து பிறகு எங்களிடம் ரகசியமாக காண்பித்து தானும் குதூகலிப்பார் ஷானா சண்முகநாதன். அத்துடன் இல்லை, நீங்கள் நீங்களாக இருக்க வேண்டும், வேறு யாராகவும் இருக்கக்கூடாது என்பதற்கு ரசிகர்கள் உங்களுக்கு விடும் எச்சரிக்கை இது என்று அதற்கு ஒரு புது அர்த்தமும் சொல்வார். ஆனால் நாங்கள் யாரும் யாரையும் காப்பி அடிப்பதில்லை என்பது அவருக்கும் தெரியும், எங்களுக்கும் நன்றாக தெரியும். ஒருமுறை ஒரு விருந்தில் என்னை பாடச் சொன்னார்கள். நான் குரலை மாற்றி சிதம்பரம் ஜெயராமன் போலவே ஈழத்த பத்தினியின் இன்பத்தை கொண்டவன் நான் என்ற பாடலை பாடிக்கொண்டிருந்தேன். திடீரென்று உச்சசாயில் ஒரு வீரிட்ட அலறல், பிறகு உணர்ச்சி புலம்பாய் அந்த படத்தில் பத்மினி பேசிய வசனம், கைங்கரியம் ராஜேஸ்வரி. சற்று நேரம் அரண்டு அந்தரப்பட்டு போன கூடியிருந்தவர்களிடமிருந்து கிளம்பிய ஆரவார கோஷம் அந்த கட்டடத்தை கெடுகெடுக்க வைத்தது. பல நிமிடங்கள் நீடித்து நின்றது. நானும் ராஜேஸ்வரியும் நூற்றுக்கணக்கான வானொலி நாடகங்களில் நடித்திருக்கிறோம். ஆனால் மேடை நாடகம் என்பது ஒன்றே ஒன்றுதான், அது லண்டன் கண்டையா. இந்த நாடகத்துக்கு தொடக்கம் குறித்தவர் இலங்கையர் கோன், ஆனால் தொடர்ந்து எழுதியவர் ஷண்முகம். நான் நாடக அரங்குக்கு ஆடிஷன் இல்லாமலே தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அரைக்களிசான் போட்ட ஒரு 12 வயது பொடியன் ராஜேஸ்வரி எனக்கு பிறகுதான் உள்ளே வந்தார். என்னை விட பல வயது மூத்தவர். இலங்கையில் நீ நா என்று பேசும் வழக்கமில்லை. ஆனால் என்னை அவர் அப்படித்தான் அழைப்பார். கேட்டால், இந்த பொடிப்பயல் என் உடம்பரவா தம்பி, வேறு எப்படி கூப்பிடுவது என்பார். நானும் சரிதான் போ கிழவி என்பேன். அன்றும் இன்றும் என்றும் நான் அவரை கிழவி என்றுதான் அழைப்பேன். ஆனால் நாடகங்களில் காதல் காட்சிகளில் உருகி வழிவதுண்டு. நாடகங்களை தொடர்ந்து கேட்கும் ஒருவர், உங்களுடைய மகனுடைய போக்கு சரியில்லை என்று என் தந்தையிடம் போட்டு கொடுக்க, என் தந்தை மெல்ல ரொசாரியோ பீரிஸிடம் விசாரிக்க, அவரோ, ஐயோ உங்க பையன் பச்சை குழந்தை, அதனாலே நாங்க குழந்தைகளுடைய பால்மாவின் பெயரான கவ்வன் கேட் என்று சொல்லித்தான் அவரை செல்லமாக அழைப்போம் என்று சொல்ல, உடனிருந்த ராஜேஸ்வரி, ஐயா, இதுபோன்ற ஒரு பிள்ளையை பெற நீங்களும் அவரின் அம்மாவும் பெருமைப்பட வேண்டும் என்றிருக்கிறார். அதற்கு என் தந்தை, அவனுக்கு தாயார் இல்லையம்மா என்று கண்கலங்க, அதுவரை அது பற்றி தெரிந்திராத ராஜேஸ்வரி அழுதே விட்டாராம். அதன் பிறகு ராஜேஸ்வரி என் மீது செலுத்திய பாசமும் பரிவும் உண்மையில் ஒரு தாயுடையது. சமீபத்தில் கொழும்பு போயிருந்த போது அவரை தொலைபேசியில் அழைத்தேன். காலர் டியூன் என்ன என்கிறீர்கள்? கொலவிரடி. கிளவிகளுக்கெல்லாம் ஏன் இந்த கொலவெறி என்று நான் கேட்டபோது மறுமுனையில் கேட்ட கண்ணீர் வெடிச்சிரிப்பு ராஜேஸ்வரியின் ட்ரேட்மார்க். அது இன்னும் என் காதுகளில் ரீங்கரித்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் சகோதரர் ரஷ்மினின் சமூக வானொலி நூல் வெளியிட்டுள்ளாவில் அங்கு வந்திருந்த பிரமுகர்களிடமெல்லாம் அவர்களது கையெழுத்துக்களை ஒரு புத்தகத்தில் திரட்டி அதை ராஜேஸ்வரியை கொண்டு என்னிடம் கொடுக்கச் செய்து எங்கள் இருவரையும் வித்தியாசமான முறையில் கௌரவித்தார்கள். அப்போது சிவாஜிக்கு பத்மினி அளிக்கும் கௌரவம் என்றார் அவருக்கே உரிய வாஞ்சையுடன். ராஜேஸ்வரிக்கு அழகான கணீரென்ற குரல், தெளிவான அட்சர சுத்தமான உச்சரிப்பு, கையாளும் பாத்திரத்தின் மீது பரிபூர்ண ஆளுமை, அற்புதமான நடிப்பு, இவை அத்தனையும் ராஜேஸ்வரியின் தனிச்சிறப்புகள், முத்திரைகள். பிற்காலத்தில் வர்த்தக ஒலிபரப்பில் ராஜேஸ்வரியும் விசாலாட்சியும் கொடிகட்டி பறந்ததற்கு அவர்களது சொந்த திறமை போக நாடக அரங்கு என்ற பயிற்சி பற்றியில் பெற்ற பட்டறிவும் ஒரு முக்கிய காரணம் என்றால் அது மிக அல்ல. அடக்கத்துடன் ஒன்று சொல்வேன், உலகிலேயே மூத்த தமிழ் ஒலிபரப்பாளர்களாக ஆண்களில் நானும் பெண்களில் ராஜேஸ்வரியும் இருந்தோம். இன்று அதில் ஒரு பாதி இல்லை. காலம் புது புது கலைஞர்களை தோற்றுவித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் இழந்தவைகளை ஈடு செய்ய அதனால் இயலாது, முடியாது. அந்த வகையில் ராஜேஸ்வரியுடையது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. மூத்த ஒலிபரப்பாளர் என்கிற முறையில் சில நண்பர்கள் சேர்ந்து ஒரு விழா எடுக்க என்னை அணுகினார்கள். அப்படி ஒன்று நிகழ்வதாயின் ராஜேஸ்வரியையும் விந்தியாவுக்கு அழைத்து அந்த விழாவில் கௌரவிக்கச் செய்ய வேண்டுமென்று அவா கொண்டேன். ஆனால் இறைவன் இந்த சாமானியனை முந்திக் கொண்டு மரணம் என்னும் மகா பெரிய மகத்தான விருதை கௌரவத்தை ராஜேஸ்வரிக்கு வழங்கிவிட்டான். உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் ஒன்று திரட்டி ஒன்று சொல்கிறேன், போ கிழவி போ. எங்கள் உணர்வுகளில் என்றென்றும் கலந்திருப்பாய், எங்கள் இதயங்களில் நிறைந்திருப்பாய். கலாபிமானிகளின் நெஞ்சங்களில் கண்ணியத்துடன் குலுவிற்றிருப்பாய். கடந்த கால நினைவுகள் எண்ணத் திரையில் பயணிக்க, கண்ணீர் கண்களை நிறைக்க பிரியாபடி தருகிறோம். போ கிழவி போ. எல்லோருக்கும் பொதுவான இந்த இறைவன் நல்லாத்மாவான உனக்கு நற்சாந்தி அருளட்டும். போ கிழவி போ, போ கிழவி போ.
நேர்கள் இதுவரை கேட்டது வானொலி குயில் ராஜேஸ்வரி சண்முகம் அவர்கள் நினைவு பகிர்வு. வழங்கியிருந்தவர் மூத்த ஊடகவியலாளர் அப்துல் ஜபார் அவர்கள். நிகழ்ச்சியிலே அடுத்து வானொலி குயில் ராஜேஸ்வரி சண்முகம் அவர்கள் வானொலியின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த கே எஸ் ராஜா அவர்களுக்கு அஞ்சலி பகிர்வை வழங்கிய அந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சில துளிகள்.
மறைந்த மதுரக்குரல் மன்னன் கே எஸ் ராஜாவுக்கு கொழும்பு 11 செட்டியார்கரை இலக்கம் 27 உமா ஜுவல் ஹவுஸ் உரிமையாளர்களும் ஊழியர்களும் இதயம் நெகிழ வழங்கும் அஞ்சலி நிகழ்ச்சி.
உமா ஜுவல் ஹவுஸ்
வினோத வேளை மூலம் உங்களை எல்லாம் உற்சாகம் கரைபுரள வானொலி பெட்டிக்கருகே வரவழைத்த அந்த குதூகல குரல் இனி ஒருபோதும் ஜீவனுடன் ஒலிக்கப் போவது இல்லை. ஆயிரம் ஆயிரம் நேயர் நெஞ்சங்களை வசீகரித்த அனைவரதும் அபிமானத்தை வென்ற அந்த குரலுக்குரிய ஜீவன் மதுரக்குரல் மன்னன் கே எஸ் ராஜா மீளா துயிலில் ஆழ்ந்த அந்த துயிரச் செய்தி நம் இதயங்களில் சோக புயலாய் வீசி மறைந்தது. மறைந்து ஒரு வாரம் ஆகிறது. ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் என காலங்கள் காத்திருக்காமல் பறந்து சென்றாலும் கூட பிரிந்து சென்ற எங்கள் அன்புக்குரிய கே எஸ் ராஜா இலங்கை வானொலியின் வரலாற்று ஏடுகளில் என்றும் இனிக்கும் புது கவிதையாய் பண்பாடிக் கொண்டிருப்பார். 2-3 தசாப்தங்களிலே தனது வித்தியாசமான அறிவிப்பு பாணியால் ரசிக நெஞ்சங்களில் கிரீடம் சூட்டிக்கொண்டவர் கே எஸ் ராஜா. தமிழை அழுத்தம் திருத்தமாக உச்சரித்து தமிழ் நேயர்களை புது திசையில் திருப்பிவிட்ட அதிசய அறிவிப்பாளர் கே எஸ் ராஜா என்றால் இவரும் மறுக்கப் போவது இல்லை.
அந்த குரலுக்கு சொந்தக்காரர் வானொலி குயில் ராஜேஸ்வரி சண்முகம் அவர்கள் கே எஸ் ராஜா அவர்களுக்கு வழங்கிய அஞ்சலி பகிர்வின் துளிகளை கேட்டீர்கள். அடுத்ததாக வானொலி குயில் ராஜேஸ்வரி சண்முகம் அவர்கள் வழங்கிய விளம்பரத்திலிருந்து ஒரு சில துளிகள்.
வினோத வேளையில் உங்களோடு உரையாடி நிகழ்ச்சியை சுவை கூட்ட இதோ உங்கள் அபிமானத்துக்குரிய அறிவிப்பாளர் கே எஸ் ராஜா.
நேர்கள் இதுவரை கேட்டது வான்லி குயில் ராஜேஸ்வரி சண்முகம் குறித்த அஞ்சலி பகிர்வு.